In this verse is mentioned kirtan.
இந்த பதத்துல இந்த பதத்துல கீர்த்தனம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை குறிப்பிடப்பட்டிருக்கு.
That great devotees of Krishna always engage in kirtan.
கிருஷ்ணருடைய சிறந்த பக்தர்கள் எப்பவுமே கீர்த்தனையில ஈடுபட்டிருக்காங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு.
Kirtan means glorification of Krishna.
கீர்த்தனம் அப்படின்னா கிருஷ்ணரை புகழ்ந்து பாடுவதுன்னு அர்த்தம்.
Generally we think of kirtan as singing, but it also includes speaking the glories of the Lord.
பொதுவா கீர்த்தனம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அது பாடுறதை நம்ம புரிஞ்சுப்போம், ஆனா அதே சமயத்துல கிருஷ்ணரை புகழ்ந்து பேசுறது கூட கீர்த்தனம் தான்.
But specifically non-kirtan, singing the names of the Lord, is the recommended process for God realization in the age of Kali.
குறிப்பா நாம சங்கீர்த்தனம், பகவான் கிருஷ்ணருடைய நாமத்தை பாடுதல் அப்படிங்கிற ஒரு முறையானது இந்த கலியுகத்துல எல்லாருக்கும் சிபாரிசு செய்யப்பட்டிருக்கு.
Many people can't understand this.
நிறைய மக்களால இதை எளிமையா புரிஞ்சுக்க முடியாது.
They think what's spiritual about banging and singing loudly and jumping up and down.
அவங்க நினைக்கலாம் வெறுமன பாடிக்கிட்டு கர்த்தால வாசிச்சுக்கிட்டு குதிக்கிறதுல என்ன ஆன்மீகம் இருக்குன்னு நினைக்கலாம்.
Many people think that spiritual means you sit very quietly and meditate and say Om. And sounds like that.
நிறைய மக்கள் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா ஆன்மீகம்னா அமைதியா உட்கார்ந்துட்டு அவங்க ஓம்காரத்தை உச்சாரணம்
இத்தியாதி. For some years I was stationed in ISKCON's preaching mission in Thailand.
கொஞ்ச வருஷம் நான் வந்து இஸ்கானுடைய பிரச்சார இயக்கத்துக்காக தாய்லாந்துல இருந்தேன்.
Which was previously called Siam.
அது முன்னாடி சயாம் அப்படின்னு அழைக்கப்பட்டது.
So we suppose that the name was previously Shyamadesh.
அதனால நாங்க வந்து அந்த நாட்டுக்கு ஷியாமதேஷ் அப்படின்னு சொல்லி பேர் கொடுக்கலாம்னு சொல்லி சொன்னோம்.
But now they are completely taken up by Buddhism.
ஆனா இப்ப அந்த நாடானது முழுக்க முழுக்க புத்த மதத்தினால கையாளப்பட்டது.
There are different varieties of Buddhism.
புத்த மதத்துல பல வகைகள் இருக்கு.
Buddhism is basically shunyava, denial of existence of anything.
புத்திசம் அப்படினா புத்த மதம் அப்படினா அது அடிப்படையில சூன்யவாதம். சூன்யவாதம் அப்படினா எதுவுமே உலகத்துல எதுவுமே இல்ல அப்படினு சொல்றது.
But some varieties of Buddhism tend toward some kind of personalism.
ஆனா அந்த புத்த மதத்திலே இருக்கக்கூடிய ஒரு சில பிரிவுகள் இருக்கவங்க அதுல உருவ வழிபாட்டை முன்னோக்கி வைக்கக்கூடியவங்களா இருக்காங்க. கொஞ்சமாவது அதுல ஆர்வம் உடையவங்களா இருக்காங்க.
In some schools of Buddhism, they believe that if you chant the names of Buddha, you go to the land of Buddha.
புத்த மதத்தினுடைய ஒரு சில பிரிவுகள்ல என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா புத்தாவினுடைய பெயரை நம்ம உச்சாரணம் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா புத்தர் எந்த நாட்டுல எந்த இடத்துல இருக்கிறாரோ அங்க போகலாம்னு ஒரு நம்பிக்கை இருக்கு.
And there's even a system of Buddhist meditation in Japan where they chant again and again three syllables.
புத்த மதத்தினுடைய ஜப்பான்ல இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு வழிமுறை இருக்கு. என்ன அப்படின்னா ஒரு மூன்று எழுத்துக்களை திரும்பி திரும்பி சொல்லிட்டே இருப்பாங்க.
கோரங்கா, கோரங்கா, not கோரங்கா but close enough.
கோரங்கா, கோரங்கா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே இருப்பாங்க. கௌரங்கான்னு சொல்றதுல ஆனா அதுக்கு ஒத்து போகக்கூடிய ஒரு பேரை சொல்லி.
But in Thailand they are very hard core Buddhists.
ஆனா தாய்லாந்துல பாத்தீங்கன்னா ரொம்பவும் கடினமா ஊறி போன புத்த மத சேர்ந்தவங்களா இருக்காங்க.
And they don't like even the idea of God.
அவங்களுக்கு கடவுள் அப்படிங்கிற ஒரு கருத்தை கூட அவங்க விரும்புறது கிடையாது.
And their idea of spiritual life is that you just sit very quietly and do nothing.
அவங்களுடைய கருத்து என்ன அப்படினா ஆன்மீகத்தை பத்தி நீ வெறுமனே அமைதியா உட்கார்ந்திருக்கணும், அதுதான் அவங்களுடைய கருத்து.
So the Thai people, they couldn't relate to the Sankirtan movement at all.
அந்த தாய்லாந்து சேர்ந்த மக்களால இந்த சங்கீர்த்தன மூமெண்டோட கொஞ்சம் கூட ஒத்து போகிறதுக்கு அவங்களுக்கு வரவே முடியல.
Singing, how can that be spiritual? They just couldn't understand.
பாடுறது எப்படி ஆன்மீகமயமா இருக்க முடியும், அதை அவங்களால புரிஞ்சிக்கவே முடியல.
Maybe if you had some like big symbols, and you very slowly made some noise like this, they might just consider it almost spiritual. Or sound a bell with a very deep sound, and let it boom. They might think of that as being maybe spiritual.
அவங்க ஒரு வெள்ளை மெதுவா அடிச்சாலும் அதை கூட அவங்க வந்து ஒரு ஆன்மீகமா நினைக்கலாம், உறுதியா சொல்ல முடியாது, அப்படி நினைக்கலாம் அவங்க.
But playing drums and cartels and singing loudly and energetically and dancing, they can't understand at all. How is this spiritual?
அது ஆனா நம்ம கர்த்தால நல்லா வாசிச்சுட்டு மிருதங்கம் வாசிச்சுக்கிட்டு பகவானோட நாமத்தை சப்தமா பாடிக்கிட்டு அதோட சேர்ந்து ஆடிக்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது அவங்க அது ஆன்மீகமா இருக்குதுங்கிறத நினைச்சு கூட பார்க்க முடியாத சூழ்நிலையில இருக்கும்.
Because their concept of spiritual life is totally impersonal.
ஏன்னா ஆன்மீக வாழ்க்கை பத்தி அவங்களுடைய கருத்து எல்லாமே வந்து அருவவாதமா இருக்கு.
Singing and glorifying Krishna is spiritual because it pleases Krishna and he is the supreme person.
கிருஷ்ணரை பற்றி புகழ்றதும் பாடுறதும் ஆன்மீகமயமானது. ஏன் அப்படின்னா கிருஷ்ணர் அதன் மூலமா திருப்தி அடைகிறார், அவரே பரமபுருஷராவார்.
And he likes singing and dancing, he likes his devotees to do that.
அவர் தன்னுடைய பக்தர்கள் பாடுவதையும் ஆடுவதையும் ரசிக்கிறார்.
And devotees feel very happy to do so.
பக்தர்களும் அதை பண்றதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க.
The happiness of kirtan comes because Krishna is happy.
கிருஷ்ண கீர்த்தனத்தின் மூலமா வரக்கூடிய மகிழ்ச்சியானது கிருஷ்ணர் மகிழ்ச்சி அடைகிறதுனால கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியாகும்.
So one can actually taste the bliss of kirtan if one performs kirtan in a mood of service to Krishna.
கீர்த்தனத்துல நம்ம அதனால ஆனந்தத்தை எப்ப அனுபவிக்க முடியும் அப்படின்னா அந்த கீர்த்தனத்தை பகவான் கிருஷ்ணருடைய திருப்திக்காக நம்ம பண்ணும்போது அப்ப நம்ம கீர்த்தனத்தினுடைய உண்மையான ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும்.
Sometimes mayavadis or persons who think that all is one, they also chant the names of the Lord.
ஒரு சில சமயங்கள்ல எல்லாமே ஒன்னு நினைக்கக்கூடிய மாயாவாதிகள் கூட இந்த பகவானுடைய நாமத்தை உச்சாரணம் பண்ற முறைக்கு வருவாங்க, கீர்த்தனம் பண்ணுவாங்க.
And they experience what they consider to be some kind of bliss.
அவங்க அதன் மூலமா அவங்களுடைய எண்ணத்துல அவங்க ஆனந்தம் எதை நினைக்கிறாங்களோ அதை அனுபவிக்கிறதா ஏதோ உணரலாம்.
But that bliss is based, so-called bliss is based on their misconception that they themselves are Krishna.
அவங்களுடைய ஆனந்தமானது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு தவறான எண்ணத்தோட கூடிய ஆனந்தமாகும். அதாவது தங்களையே கிருஷ்ணர் நினைச்சுட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு வரக்கூடிய ஒரு மாயான ஆனந்தம்.
They're chanting the name of Krishna and thinking, I've become Krishna.
அவங்க கிருஷ்ணருடைய நாமத்தை சொல்லிட்டு என்ன நினைப்பாங்கன்னா நான் கிருஷ்ணர் ஆயிட்டேன் அப்படின்னு அவங்க தான் நினைச்சுப்பாங்க.
So this is not the actual ecstasy of kirtan.
இது கீர்த்தனத்தினுடைய உண்மையான பரவச நிலை கிடையாது.
When Chaitanya Mahaprabhu was chanting and dancing in Varanasi, the Mayavadi sannyasis criticized him.
Chaitanya Mahaprabhu Varanasiyில எப்ப பாடிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருந்தாரோ அப்ப அங்க இருந்த மாயாவாதி சன்னியாசிகள் அவரை நிந்தனை பண்ணாங்க.
This is not proper for a sannyasi, they said.
அவங்க சொன்னாங்க இது வந்து ஒரு சன்னியாசிக்கு உகந்தது கிடையாது.
They said that a sannyasi, he should study Vedanta and perform meditation. You shouldn't sing in public with low class people. What is this?
அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒரு சன்னியாசி வேதாந்தத்தை படிக்கணும், தியானம் பண்ணணும். ஒரு சன்னியாசி எப்படி பாடிக்கிட்டும் ஆடிக்கிட்டும் அதுவும் கீழ்த்தரமான மக்களுக்கு மத்தியில பாடிக்கிட்டு ஆடிக்கிட்டு எப்படி இருக்கலாம், எப்படி சாத்தியமாகும்?
Should be very grave.
அவர் ரொம்ப
கம்பீரம்,
ரொம்ப கம்பீரமா இருக்கணும் எல்லாருக்கும்.
You should, the last thing you would expect a sannyasi jumping around in the streets and singing and shouting and banging instruments.
Sannyasi irundha avangala edhirpaarkave mudiyaada oru vishayam enna na paadikittu aadikittu gudichikittu oru mridangatha kartala da vaachinu gudikkiradha vandha avangala nenachu kuda paaka mudiyadhu.
They don't know what kind of a sannyasi is Chaitanya Mahaprabhu.
Ana ethagaya sannyasi Chaitanya Mahaprabhu ngiradha avangala purinjikave mudiyala.
Actually he's more than any sannyasi.
உண்மையில அவர் எல்லா சன்னியாசியும் விட பல மடங்கு உயர்ந்தவர்.
One takes sannyas to renounce material life, but Chaitanya Mahaprabhu never had any material life because he is the supreme personality of Godhead.
பொதுவா எல்லாரும் சன்னியாசத்தை எதுக்காக எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, பௌதிக வாழ்க்கையில இருந்து வெளியில வர்றதுக்காக சன்னியாசம் எடுத்துக்கிறாங்க. ஆனா சைத்திரி மகாபிரபு அவருக்கு பௌதிக வாழ்க்கைன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது, ஏன்னா அவர் பரமபுருஷ பகவான்.
But he took the role of a sannyasi for the sake of preaching Krishna consciousness.
ஆன அவர் ஏன் இந்த சன்னியாச தோற்றத்தை எடுத்துக்கிட்டார் அப்படின்னா, கிருஷ்ண பக்திய பரவலா பிரச்சாரம் பண்றதுக்காக.
And the highest expression of Krishna consciousness is chanting and dancing.
அந்த கிருஷ்ண பக்தியினுடைய மிக உயர்ந்த வெளித்தோற்றம் என்ன அப்படின்னா, பாடிக்கிட்டும் ஆடிக்கிட்டும் இருக்கிறது.
Chaitanya Mahaprabhu had full knowledge of Vedanta.
அதனாலதான் அவர் பாடிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருந்தார்.
When he came to discuss with the Mayavadi sannyasis, he demonstrated that his knowledge of and understanding of Vedanta was far superior to theirs, which shocked them.
அவர் சைத்திர மகாபிரபு இந்த மாயாவத சன்னியாசிகளோட விவாதம் பண்ண வந்தப்ப அவருடைய விவாதத்தை கண்டு, அவருக்கு வேதாந்தத்து மேல இருக்கக்கூடிய ஞானத்தை கண்டு அந்த அங்க இருந்த சன்னியாசிகள் எல்லாம் அதிர்ந்து போயிட்டாங்க.
And he proved to them that when one is actually on the topmost platform of Vedanta understanding, then he must chant the names of Krishna and dance in ecstasy.
அவர் அவங்களுக்கெல்லாம் என்ன முடிவு கொடுத்தார் அப்படின்னா, அவருக்கெல்லாம் என்ன நிரூபிச்சார் அப்படின்னா, இந்த ஒருத்தர் வேதாந்தத்தினுடைய மிக உயர்ந்த நிலையில இருக்காங்க அப்படின்னா அவங்களால புரிஞ்சுக்க முடியும், பகவானுடைய நாமத்தை பாடியும் ஆடுறது தான் மிக உயர்ந்த நிலை அப்படிங்கிறது.
The ultimate expression of all knowledge and of all philosophy is to glorify Krishna.
எல்லா அறிவு எல்லா தத்துவத்தினுடைய மிக இறுதியான நிலை என்ன அப்படின்னா, கிருஷ்ணருடைய நாமத்தை சொல்றதுதான்.
Mayavadis, they also recommend bhakti.
மாயாவாதிகளும் பக்தியை சிபாரிசு பண்ணுவாங்க.
But their understanding is back to front.
ஆனா அவர்களுடைய உள்ளர்த்தம் அவங்க புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, முன்னுக்கு பின்னா புரிஞ்சு வச்சுக்கலாம்.
They say you do bhakti and then you get gyan.
அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீ பக்தி பண்ணு, அது மூலமா நீ ஞானத்தை அடைவேன்னு
சொல்லுவாங்க. First you do bhakti and then you come to the higher platform of gyan.
அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீ பக்தி பண்ணு, அது மூலமா நீ உயர்ந்த நிலையான ஞானத்தை அடைவேன்னு
சொல்லுவாங்க. So because of this misunderstanding, most of the bhakti that goes on in India is not bhakti at all.
இந்த ஒரு தவறான அபிப்பிராயத்தின் காரணமா இந்தியாவில பக்தி அப்படிங்கிற பேர்ல உலகின் இருக்கக்கூடிய பெரும்பாலான காரியங்கள் பக்தியே கிடையாது.
Due to this Mayavad misrepresentation, people are doing bhakti, but they're thinking that I will merge into God, or eventually by doing bhakti I will get mukti.
இப்படி பக்தி பண்ணக்கூடிய இந்த உலகவாதிகள் இந்தியாவில் பெரும்பாலும் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, பக்தி பண்றது மூலமா நான் பகவானோட ஒன்றா கலந்துருவேன், அவரோட இணைஞ்சிருவேன் அப்படின்னு நினைச்சிருக்காங்க.
By their culture, many people in India are attracted to bhakti.
அவர்களுடைய கலாச்சாரத்தின் மூலமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் பக்தியில ஒரு பற்றுதல் கொண்டிருக்காங்க.
We don't know how long this will last because at the present time Indian people are very seriously giving up their own culture and accepting the dog and cat culture of the Western world.
ஆனா இந்த நான் சொன்னேன், இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் வேத கலாச்சாரத்துக்கு பக்திக்கு ஒத்து போற மாதிரி இருக்கிறாங்கன்னு சொன்னேன். ஆனா அந்த நிலை எவ்வளவு நாள் நீடிக்கும் தெரியல, ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப வேக வேகமா நாய்களும் புனைகளுடைய கலாச்சாரத்தை ஏத்துக்கிறதுல மிகவும் மும்முரமா இருக்காங்க.
But up to date still people in India by their culture are more inclined to bhakti than for instance in Thailand.
ஆனா இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு சூழ்நிலை வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் தாய்லாந்துல இருக்கக்கூடிய மக்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது பல விதத்துல ஆன்மீகத்துல பக்திக்கு ரொம்ப மும்முரமா இருக்காங்க.
However, people who are attracted by bhakti and come to this movement, they have to learn from the beginning what is bhakti.
ஆனா அப்படி அவங்களுக்கு உள்ளார இருக்கக்கூடிய பக்தியினுடைய விருப்பத்தின் காரணமா இந்த இயக்கத்தில் வந்தவங்க பக்தினா என்ன அப்படிங்கறத ஆரம்பத்துல இருந்தே இங்கதான் தெரிஞ்சுக்கணும்.
People are coming and they're thinking, oh, this is very nice, this is bhakti, yes, I like this. But if they are actually to understand what this is, then they have to kick out all the nonsense ideas in their head and accept Bhagavad Gita as it is. Because if we retain the ideas that we had about bhakti, which we imbibed from a distorted culture, then however much we do shravan, kirtan, all these things, we will not be actually on the path of bhakti.
நம்ம இந்த நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தவறான கருத்துக்கள் எல்லாத்தையும் விடாம இந்த ஸ்ரவணம் கீர்த்தனம் எதை பண்ணின்றதாலும் உண்மையான பக்தி நிலைக்கு நம்ம வரவே முடியாது.
We will see how much everyone is actually on the path of bhakti.
நம்ம பார்க்கலாம் எத்தனை பேர் உண்மையிலே பக்தி பாதையில இருக்கிறாங்க அப்படிங்கறத.
Just like this morning that I was speaking about how Prabhupada rejected this mundane welfare work as suitable for cats and dogs. So one of our devotees living in the temple doubted this. He said, well, we can't say like that. We can say like that if we believe it. Because actually it's a fact. Prabhupada, he wasn't just talking some funny idea that came to his head. He was speaking according to the perspective of the absolute truth.
பிரபுபாத் ஏதோ அவருடைய தலையில தோண்டின ஏதோ ஒரு கருத்தை அவர் எப்பவுமே சொன்னது கிடையாது. அவர் எல்லாத்தையுமே வந்து ஒரு பரம சத்தியத்தை அடிப்படையா வச்சுதான் அவர் பேசினார்.
But we make up excuses that well, Prabhupada was a pure devotee and we're not, so we'll remain in Maya forever and not accept what he says.
ஆனா நம்ம ஒரு அதுல இருந்து நம்ம தப்பிச்சுக்கிறதுக்காக என்ன சொல்லுவோம் அப்படின்னா, பிரபுபாத் தூய பக்தரா இருந்தார், அவருடைய நிலையில இருந்து அவர் பண்ணினார், ஆனா நம்ம வந்து மாயாலே இருந்துக்கலாம்.
We like the kind of bhakti whereby we don't have to give up our material attachments.
நமக்கு எப்படிப்பட்ட பக்தியில விருப்பம் இருக்கு அப்படின்னா, நம்மளுடைய பௌதிக ஆசைகளை விடாமலே பக்தி பண்ணணும் நம்ம நினைக்கிறோம்.
We like this kind of mayavad ethos in which we say, well, everyone is nice and everyone is good and everything is wonderful.
நமக்கு ஒரு மாயாவாதிகளுடைய கீதையை போல எல்லாமே நல்லா இருக்கு, எல்லாருமே நல்லவங்க, இவங்களும் நல்லவங்க அப்படிங்கிற ஒரு மாதிரி எண்ணம் இருக்கு.
And this all seems very nice. But no, that is not the teaching of Bhagavad Gita. Krishna doesn't say to Arjuna that, Arjuna, you are nice and, you know, Duryodhana is also nice and Shakuni is also nice and everything's wonderful, and it wasn't so bad that Dushasan tried to disrobe Draupadi because everything's nice and everything's wonderful.
Krishna Bhagavad Gita ellame armiya da irundhathu ellame nallada da irundhathu neeyum Arjuna neeyum nallava Duryodhana nallava Shakuni nallava illa irukkuya onnoda manavi Draupadiya avana paduthuna Dushasanum nallavanda.
Krishna clearly differentiated the divine and the demoniac natures.
Krishna tella teliva daiviga iyalbugalaiyum asura iyalbugalaiyum pirichu kaamikkirar Bhagavad Gita.
So we don't say that, well, everything's nice and everything wonderful.
Adhanaala nama ellame arumaiyanadhu dhaan ellame amargamaanadhu dhaan solradhu kedaiyadhu.
We don't say Sai Baba, Ravi Shankar and all the Kalki avatar, they're all wonderful. We say quite clearly, they're all rascals, they're all cheaters.
Nama Sai Baba, Ravi Shankar, Kalki, yung ellarume
andru this so called Kalki avatar, the real Kalki we worship.
Unmayana Kalki nama valibadrom ipo summa andirukapudiya peralal andirukapudiya poli Kalki inga solrom அந்த கல்கியோ இவங்க எல்லாம் வந்து நம்ம வந்து அவங்களும் நல்லவங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றது கிடையாது. நம்ம சொல்றோம் அவங்க எல்லாருமே அயோக்கியர்கள், ஏமாற்றக்காரங்க அப்படிங்கறத நம்ம வெளிப்படையா சொல்றோம்.
If we don't say, then we'll be cheating.
அப்படி நம்ம வெளிப்படையா சொல்லல அப்படின்னா நம்ம மக்களை ஏமாத்திட்டு தான் இருக்கோம்.
Because they are cheating others.
ஏன்னா அவங்க அந்த மக்கள் மற்ற மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க.
By falsely taking the position of Bhagavan.
பகவான் தன்னையே பகவான் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறது மூலமா அவங்க தவறான நிலையை ஏத்துக்கிட்டு இருக்காங்க.
So unless we point that out, we'll be joining in their cheating.
நம்ம அவங்க செய்யக்கூடிய தவறை சுட்டி காமிக்கல அப்படின்னா நம்மளும் அவங்களுடைய ஏமாற்று குழுவிலேயே சேர்ந்த ஒருத்தர் ஆயிடுவோம்.
So we have to say clearly.
அதனால நம்ம இதை தெல்ல தெளிவா சொல்லித்தான் ஆகும்.
According to Krishna's teachings in Bhagavad Gita.
பகவத் கீதையில கிருஷ்ணர் சொல்லக்கூடிய
உபன்யாசங்களை அடிப்படையா வச்சு Krishna says there are four kinds of rascals.
கிருஷ்ணர் சொல்றார் பகவத் கீதையில நாலு விதமான அயோக்கியர்கள்.
Means very very seriously wrongly behaved sinful people.
அவங்க ரொம்ப ரொம்ப தீவிரமா தவறான முறையில நடக்கக்கூடிய பாவமான மக்கள்.
They do not surrender to me.
அவங்க எங்கிட்ட சரணடையிறது கிடையாது.
They are the mooha or the very foolish people.
அவங்க தான் யாரு முதல்ல மூடர்கள், முட்டாளா இருக்கக்கூடியவங்க.
The lowest of mankind.
மனிதர்கள்ல கடைநிலையில இருக்கக்கூடியவங்க.
The apparently intelligent and educated but actually complete fools.
வெளி தோற்றத்துல பெரிய படிச்சவங்களா இருக்கக்கூடியவங்க ஆனா உண்மையில முட்டாளா இருக்கக்கூடியவங்க.
Which means almost all of the educated people today.
அது என்ன எதை குறிக்குது அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான படித்த மக்கள் எல்லாரையுமே அந்த வாக்கியம் குறிக்குது.
People are very anxious that their children will become computer engineers and doctors, so they are but they're not training them in knowledge of Krishna.
மக்கள் எல்லாருமே தங்களுடைய குழந்தைகளை வந்து கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆகவும் டாக்டர் ஆகவும் ஆகணும்னு சொல்லி விருப்பப்படுறாங்க. ஆனா அவங்க தங்களுடைய குழந்தைகளை கிருஷ்ண பக்திய கிருஷ்ண கலாச்சாரத்துல அவங்களுக்கு வந்து வழி காமிக்கிறது கிடையாது.
In the first kind of rascal, seriously misbehaved person is one who is an out and out demon.
நாலாவது வகையான துஷ்கிருதின மக்கள் யார் அப்படின்னா அவங்க வெளிப்படையாவே அசுரர்களா திகழக்கூடியவங்க.
So we don't say these are very good. We say no, these are misleading, they are cheating, they are rascals.
நம்ம இத்தகைய மக்கள் எல்லாரையும் அவங்களும் நல்லவங்க தான் அப்படின்னு நம்ம சொல்றது கிடையாது. நம்ம தெளிவா சொல்றோம் அவங்க எல்லாரும் மக்களை தவறா வழி நடத்துறாங்க, அவங்க எல்லாருமே அயோக்கியர்கள்.
So we may say, well, they're also doing kirtan.
நீங்க உடனே சொல்லலாம் அவங்களும் கீர்த்தனம் பண்றாங்களே.
Some of them, some of these groups, they do kirtan also. They sing the names of Krishna.
நான் சொன்ன இந்த குழுக்கள்ல ஒரு சில அவங்களும் வந்து கடவுளோட நாமத்தை சொல்லிட்டு கீர்த்தனம் பண்ணலாம்.
But that is not actually kirtan.
ஆனா உண்மையில அது கீர்த்தனம் கிடையாது.
That is actually offensive to Krishna.
அது கிருஷ்ணருக்கு அபராதமா செய்யக்கூடிய கீர்த்தனம்.
Because they're singing Govinda, Govinda and thinking that this Baba is Govinda.
அவங்க கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிக்கிட்டு இந்த பாபாவை கோவிந்தான்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க.
So that is very offensive.
அது மிகவும் அபராதம் வாய்ந்தது.
I saw they had some songbook from this Sai Baba. And there's this Venkatesha Suprabhatam. They had the whole prayer, except where the point came, Venkata Adrinatha, they changed that name to Sai Baba.
நான் அவங்க வெங்கடேஷ சுப்பிரபாதத்தை வச்சிருக்கிறத பார்த்தேன். அதுல வந்து வெங்கடேஷ பெருமாள் சொல்லக்கூடிய இடங்கள்ல எங்கெல்லாம் அது வருதோ அங்கெல்லாம் தான் வந்து சாய் பாபாவோட பேரை போட்டு வச்சிருக்கிறாங்க.
It's extremely sinful.
இது ரொம்ப எல்லையில்லாத அளவுல பாவகரமான செயல்.
But people are thinking, well, this is bhakti.
ஆனா மக்கள் நினைச்சுக்கிறாங்க, ஓ இது நல்ல இதுதான் பக்தி நினைச்சுக்கிறாங்க.
Because the Mayavadis have introduced so many misconceptions about bhakti.
ஏன்னா மாயாவாதி அது பக்தியை பத்தி பலவிதமான தவறான கருத்துக்களை ஏற்படுத்தி வச்சிருக்காங்க.
They say bhakti is to help you concentrate so that you can come to the level of gyan.
அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பக்தி அப்படிங்கிறது நம்ம நம்மளுடைய மனதை ஒருமுகப்படுத்துறதுக்கு உதவும், அது மூலமா நம்ம ஞானத்துக்கு வரலாம்னு சொல்லலாம்.
So it's only a means to an end.
அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பக்தி அப்படிங்கிறது நம்மளுடைய இலக்குக்கு உதவக்கூடிய ஒரு வழின்னு சொல்லுவாங்க.
So you can have bhakti to anyone or any object or whatever you like.
அவங்க சொல்லுவாங்க நீ வந்து உன்னுடைய பக்திய யாரு கிட்ட வேணாலும் எந்த பொருள் கிட்ட வேணாலும் உனக்கு யார பிடிச்சிருக்கோ அவங்க கிட்ட பக்தி செலுத்துன்னு சொல்லுவாங்க.
If you want to have bhakti for Krishna, that's okay, or bhakti for Kali, or bhakti for Sai Baba, it's all the same, because the purpose is just to do bhakti to help the mind to become concentrated.
அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்க கிருஷ்ணருக்கு பக்தி பண்ணாலும் சரி, காளிக்கு பக்தி பண்ணாலும் சரி, சாய்பாபாவுக்கு பக்தி பண்ணாலும் சரி, இது எல்லாமே ஒண்ணுதான். ஏன்னா நீ பக்தி பண்றது மூலமா அவனுடைய மனம் தான் ஒருமுகப்படுத்தப்படணும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க.
But this is not bhakti at all.
ஆனா அது பக்தியே கிடையவே கிடையாது.
Bhakti means full surrender.
பக்தி அப்படின்னா முழுமையா சரணம் அடையாது,
சரணாகதி பக்தி. So that cannot be if we're thinking, well, this is just a means to an end.
ana idu nammude irudhi ilakka adaiyadhukku udava koodiya oru vali murai appdi nenachomna adu thavarana ennam aagum.
Or if we think that Krishna, Kali, Sai Baba, it's all the same, it's offensive. Bhakti is based on the understanding that Krishna alone is the supreme personality.
அப்படி இல்ல, நீங்க வந்து Krishna, Kali இல்ல சாய் பாபா இவங்க எல்லாருமே ஒண்ணு, எல்லாருமே ஒரே நிலையில இருக்கவங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுவும் மிகப்பெரிய அபராதம். ஏன்னா கிருஷ்ணர் மட்டுமே பரம புருஷ பகவானா இருக்கார்.
And this speculation that we can worship any god and it's all the same, this is completely against the conclusion of Bhagavad Gita.
பகவத்கீதையினுடைய தீர்மானத்துக்கு முழுக்க முழுக்க எதிராக இருக்குது. எல்லாரையும் ஒரே நிலையில வச்சு என்ன யார வேணாலும் வழிபடலாம் அப்படிங்கிற எண்ணம்.
Krishna says in Bhagavad Gita, Kama istaishta hrita jnana prapadyante naradamaha. Persons whose intelligence is spoiled by material desires, they worship different demigods.
Krishna Bhagavad Gita solrar, yaaruliya manam kaamathinal alaikalikkapattirukko avanga vandu vevvera devargala valibadraanga.
He says savadhanam paritya mam ekam sharanam vraja. He doesn't say worship all different gods. He says give up all different kinds of worship and surrender to me only.
Krishna sadra sarvadharman paritya mam ekam sharanam vraja. Avaru ellathiyum ella valibadiyum padalam appdin solala, ella valibadiyum vittittu enna mattume engitta mattume saranadeyen solrar.
Now the mayavadis in this connection, they like to quote one verse.
இந்த சூழ்நிலையில மாயாவாதிகள் ஒரு பதத்தை மேற்கோள் காட்டுறதுக்கு
விருப்பப்படுவாங்க. தேவதா பக்தா யஜந்தே ஸ்ரத்தையான்விதாஹ சைபி மாமேவ கௌந்தயா யஜந்திய விதி பூர்வகம். In which Krishna says that all worship of demigods, it's actually meant for me alone.
கிருஷ்ணர் ஒரு கீதையில சொல்றார், எல்லா தேவர்களையும் வழிபடக்கூடிய எல்லா வழிபாட்டு முறையும் உண்மையில என்னையே வழிபடுறாங்க.
So my body is say, well, it's all the same. But Krishna doesn't say that. He says yajanti avidhi purvakam, but it's offered in the wrong way.
ஆனா கிருஷ்ணர் குறிப்பா அந்த பதத்திலே தெளிவா சொல்றார், யஜந்தி அவிதி பூர்வகம், அவிதி பூர்வகம் அப்படின்னா தவறான வழியில அவங்க பண்றாங்கன்னு சொல்றாரு.
In other words, that worship should have been for Krishna, not for the different demigods.
உண்மையில என்ன அப்படின்னா, உண்மையான வழிபாடுங்கிறது கிருஷ்ணருக்கு மட்டுமே இருக்கணும், தேவர்களுக்கு இருக்கக்கூடாதுங்கிறதுதான் கிருஷ்ணர் சொல்றார்.
So this apparent bhakti, it seems to be like bhakti, but actually it's an expression of extreme envy for Krishna.
இப்படி வெளி தோற்றத்தை தெரியக்கூடிய பக்தியானது வெளியில வேணா பக்தியா தெரியலாம், ஆனா உண்மையில பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ணர் மேல நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பொறாமையை தான் வெளிக்காமிக்குது.
The bhakti of mayavadis is like the sweet behavior of someone who wants to win your confidence so that he'll stab you in the back and steal your money.
யாராவது உங்களை தோக்கடிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க உங்ககிட்ட ரொம்ப இனிமையா பேசி பழகி உங்களை முதுகுல குத்தக்கூடிய நிலையில இருப்பாங்க. அந்த மாதிரியான எண்ணம் தான் இப்படி பக்தி பண்றதுங்கிறது.
Of course one cannot kill Krishna.
ஆனா உண்மையில யாரும் கிருஷ்ணரை கொல்ல முடியாது.
But that is the attempt of the mayavadis.
ஆனா அதுதான் மாயாவாதிகளுடைய முயற்சி.
To make themselves God.
அவங்களே தங்களையே கடவுளாக்கிக்கணும்னு நினைக்கிறேன்.
We'll do bhakti, we'll concentrate our mind, we'll get gyan, and then by gyan, we shall understand that I am God. Rascal.
அவங்க நினைப்பாங்க நான் வந்து பக்தி பண்ணுவேன், பக்தி பண்றது மூலமா நான் என்ன மனதை ஒருமுகப்படுத்தி ஞானத்தை அடைவேன், அது மூலமா நானே கடவுள் உணர்ந்துருவேன், அயோக்கியர்கள்.
So you come here, chant and dance.
அதனால நாங்க அழைக்கிறோம் இங்க வந்து பகவானோட நாமத்தை சொல்லி ஆடுங்க.
Although we might request the ladies to be somewhat restrained in the matter of dancing.
அதே சமயத்துல நாங்க வந்து பெண்களை வந்து ஆடுதல் அப்படிங்கிற காரியத்துல கொஞ்சம் கட்டுப்படுத்தி இருக்க சொல்லி சொல்லுவோம்.
As according to the traditional culture of India, that ladies don't, at least respectable ladies, don't dance in public.
வேத கலாச்சாரத்தின் பிரகாரம் ஒரு மதிப்புள்ள பெண்கள் யாருமே வந்து இந்த பொது பொது மக்கள் மத்தியில ஆட மாட்டாங்க, அதை நம்ம வந்து பயிற்சி பண்ணணும்னு சொல்றோம்.
Even 10 years ago, there was no need to say this, but now MTV is influencing bhakti culture also.
ஆனா 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இந்த விஷயத்தை சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது, ஆனா இன்னைக்கு MTV ஆனது நம்மளுடைய கலாச்சாரத்தை அந்த அளவுக்கு மாத்துது.
So yes, ladies, they should sing and dance fully, but in their own satsang, not in front of men. If you are to maintain the culture or that lajja or shyness is the ornament of the ladies.
Neenga inda kalaacharatha inda kalaacharatha pinbatri todarndu kondu pogalam appdi nenachinga appadina neenga thaniya ungaludaiya kuduvula பெண்கள் எல்லாரும் சேர்ந்து கீர்த்தனம் பண்ணும்போது அவங்க எந்த ஆண்களும் இல்லாத சமயத்துல அவங்க பாடி ஆடலாம், மற்ற சூழ்நிலையில அவங்க தங்களை கட்டுப்படுத்தி இருக்கணும், அது மூலமா வெட்கம் அப்படிங்கிற ஒரு தங்களுக்கே இருக்கக்கூடிய ஒரு குணாதிசயத்தை அவங்க கட்டி காக்க முடியும்.
So please come here and sing the holy names of Krishna and dance.
அதனால தயவுசெய்து எல்லாரும் இங்க வந்து கிருஷ்ணருடைய புனித நாமத்தை சொல்லி ஆடி பாடுங்க.
But you must also hear and understand from Prabhupada's books what is the actual meaning of bhakti.
அதே சமயத்துல நீங்க இங்க வந்து கேட்டு பிரபுபாதருடைய புத்தகங்களையும் படிச்சு உண்மையான பக்தியினுடைய உண்மையான விளக்கத்தையும் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும்.
If one remains attached to the misconceptions which we have cultivated over millions of lifetimes, then we cannot actually enter into the realm of sharanagati.
லட்சக்கணக்கான வருஷம் லட்சக்கணக்கான ஜென்மங்களா நமக்கு இருக்கக்கூடிய தவறான கருத்துக்கள் எல்லாத்தையும் நம்ம வச்சுக்கிட்டு அதெல்லாம் விடாம இருந்தோம் அப்படின்னா உண்மையான சரணாகதி பாதையில நம்ம உள்ளே போக முடியாது.
பக்தி இஸ் சிம்பிள் அண்ட் நேச்சுரல், இட் இஸ் தி தர்ம ஆஃப் தி ஜீவன்.
பக்தியானது மிகவும் எளிமையானது, இயற்கையானது, ஏன்னா அதுதான் ஜீவனுடைய இயற்கையே.
பட் we have to understand that we're in this material world due to our contamination.
ஆனா நாம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படினா நம்மளுடைய களங்கத்தின் காரணமாவே நாம இந்த பௌதிக உலகத்துல இருக்கோம்.
And those contaminations are many and complex.
அதுலாம அந்த களங்கள் எல்லாமே நிறைய களங்கள் இருக்கு, அதுலாம் சிக்கலான களங்கள்.
And especially in Hindu society, the influence of this Mayavad, or considering that all is one and all are God, this is ubiquitous. Ubiquitous means all pervading, it's everywhere.
குறிப்பா இந்து சமுதாயத்துல பாத்தீங்க அப்படினா எல்லாருமே கடவுள், எல்லாமே ஒண்ணுதான் அப்படிங்கற கூடிய மிக முக்கியமான தவறான கருத்து எல்லா இடத்திலயும் பரவி, மிகவும் எல்லா இடத்திலயும் பரவி இருக்கு.
So please study Srila Prabhupada's books very carefully.
அதனால தயவு செய்து சில பிரபாதனுடைய புத்தகத்தை கவனமா படிங்க.
Especially this Bhagavad Gita as it is.
அதுல குறிப்பா இந்த பகவத் கீதை உண்மை இருக்குல்ல.
As I am on the order of Srila Prabhupada writing books, several times devotees asked me to write a book against Mayavad.
நான் வந்து சில பிரபாதனுடைய கட்டளை கிணங்க நானும் வந்து புத்தகங்களை எழுதிட்டு இருக்கக்கூடிய காரணத்தினால பல தடவை பல பக்தர்கள் எங்கிட்ட மாயாவாதத்தை எதிர்த்து ஒரு புத்தகம் எழுத சொல்லி எங்கிட்ட கேட்டாங்க.
I said, we already have the best book against Mayavad, Bhagavad Gita as it is.
நான் அவங்க கிட்ட சொல்லுவேன், நம்ம கிட்ட ஏற்கனவே மாயாவாதத்தை எதிர்த்து மிகச்சிறந்த ஒரு புத்தகம் இருக்கு, அதுதான் பகவத்கீதை உண்மை இருக்கு.
Because throughout Bhagavad Gita as it is, Srila Prabhupada is establishing again and again what is the actual Siddhanta, the Vaishnava Siddhanta, as opposed to the crooked ideas of the Mayavadis.
Yena bhaya bhagavad gita muluka muluka prabhupada ovvor edathilum nilainaatrar bhaktiyinudaiya tanmayum mayavadigaludaiya thavarana ennathiyum ovvor edathilum chutti kaamichu avangaludaiya thavarana ennangal ellam veli kaamikkirar.
Of course, a book could be written simply refuting the mayavadis. There have been many in the past by our acharyas.
அதே சமயத்துல மாயாவாதிகளை பத்தியும் ஒரு புத்தகம் எழுதலாம், ஏன்னா நம்மளுடைய ஆச்சாரியர்கள் பலர் அந்த மாதிரி புத்தகங்கள் எழுதி இருக்கிறாங்க.
ஸ்ரீபாத் மத்வாச்சாரியர்ஸ் மாயாவாத சததூஷணி இஸ் வெரி ஃபேமஸ், இன் விச் இன் 100 வேஸ் ஹி ரிஃப்யூட்டட் தி மிஸ்கன்செப்ஷன்ஸ் ஆஃப் தி மாயாவாதிஸ்.
ஸ்ரீபாத் மத்வாச்சாரியருடைய மாயாவாத சததூஷணி அப்படிங்கிற ஒரு இலக்கியம் சாஸ்திரம் மிகவும் சக்தி வாய்ந்தது. அதுல வந்து அவர் 100 வழிமுறைகளை வச்சு மாயாவாதிகளுடைய தவறான கருத்துக்களை தோற்கடிக்கிறார்.
So there is opportunity for that also.
அந்த புத்தகத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கு.
But there's no doubt if one actually studies Bhagavad Gita as it is very seriously, then he must be cleansed. He must have the Mayavad misconceptions beaten out of his previously foolish brain, and he can actually become intelligent by understanding Bhagavad Gita as it is.
ஆன அதே சமயத்துல பகவத் கீதை உண்மையில படிக்கிறது மூலமா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விதமான தப்பு அபிப்பிராயங்களும் அவங்களுடைய மண்டையை விட்டு அடிச்சு விரட்டி அடிக்கப்படும் அப்படிங்கறதுல எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது.
Yes, Bhagavad Gita as it is will increase our intelligence.
பகவத் கீதை உண்மையில நம்மளுடைய புத்தியையும் அதிகப்படுத்தும்.
The parents want their children to be very intelligent.
பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை ரொம்ப புத்திசாலியா இருக்கணும் நினைக்கிறாங்களா?
Then tell them to study Bhagavad Gita as it is.
அப்படி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா உங்களுடைய குழந்தைகளை பகவத் கீதை உண்மையில படிக்க சொல்லுங்க.
Better than Brahmi tablets. Better than Brahmi tablets. Brahmi is a kind of herb that increases the intelligence.
Brahmi அப்படினு சொல்லி ஒரு,
you don't know Brahmi, Shankarpushpi, all these things.
அது ஒரு சில நம்மளுடைய புத்தி கூர்மையை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு சில.
What's the channel name? It's the name of different, Sanskrit name of different herbs.
அது ஒரு வகையான மூலிகை. அதை உபயோகப்படுத்துறது மூலமா நம்மளுடைய புத்தி அதிகப்படுத்த முடியும். அந்த மூலிகைகளை எடுத்துக்கோங்கன்னு சொல்றதுக்கு பதிலா பகவத் கீதை உண்மையில படிக்க சொல்லுங்க.
In fact, unless you study Bhagavad Gita, you cannot be intelligent at all. You will remain a fool forever.
உண்மையில சொல்லணும் அப்படின்னா நீங்க பகவத் கீதை உண்மையில படிக்கல அப்படின்னா நீங்க வந்து புத்திசாலியா எப்பவுமே இருக்க முடியாது, எப்பவுமே முட்டாளாவே இருப்பீங்க.
Thus we see the whole of modern society completely foolish.
அதனாலதான் நாம பாக்குறோம் இன்னைக்கு இருக்கக்கூடிய முழு நவநாகரிக உலகம் மொத்தமுமே முழுக்க முழுக்க முட்டாளாவே நிரம்பி இருக்காங்க.
They think we are improving human life by building big bridges. You can drive your car, whoom up the bridge and then whoom down again and then crash and go to hell.
அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஒரு பெரிய பாலத்தை கட்டி அது மூலமா நம்ம நம்மளுடைய பௌதிக வசதிகளை நம்மளுடைய மனித வாழ்க்கையை உயர்த்திக்கிறோம். அந்த பெரிய பாலத்தை கட்டுறது மூலமா நீங்க உங்களுடைய கார்ல ரொம்ப வேகமா அந்த கார்ல ஏறலாம், அந்த பாலத்தை ஏறலாம், அந்த அதே வேகத்தோட நீங்க பாலத்துல இருந்து இறங்கலாம், அது மூலமா ஒரு விபத்தை சந்திச்சு நரகத்துக்கு போய் சேரலாம்.
They're driving so fast but they don't know where we should be going.
அவங்க ரொம்ப வேகமா ஓட்டுறாங்க ஆனா நம்ம எங்க போகணும் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியறது இல்ல.
We should be going to Krishna.
நாம கிருஷ்ணர் கிட்ட தான் போகணும்.
Building flyovers won't take us to Krishna.
இது மாதிரியான மேம்பாலங்களை கட்டுறது நம்மள கிருஷ்ணர் கிட்ட கொண்டு போகாது.
This Ravana wanted to build a staircase to Swarga.
ராவணன் சொர்க்கத்துக்கு ஒரு படிக்கட்டை கட்டணும்னு நினைச்சான்.
And he was thinking living very nicely in Lanka and I'll take Lakshmi away from Bhagavan and then I will become Bhagavan.
அவர் நினைச்சார் லங்கையில நான் ரொம்ப சொகுசா வாழ்றேன், அப்படி வாழ்றதுனால பகவான் கிட்ட இருக்கக்கூடிய லக்ஷ்மியை நான் எடுத்துக்கிட்டு அது மூலமா நானே பகவான் ஆயிடுவேன் நினைச்சான்.
So this idea, we will develop the economy and build more highways and develop our IT industry. This is all simply trying to follow Ravana.
நம்ம பெரிய பெரிய மேம்பாலங்களை கட்டுவோம், நம்மளுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றுவோம், நம்மளுடைய தொழில்நுட்பம் ஐடி தொழில்நுட்பத்தை முன்னேற்றுவோம் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடியது எல்லாமே ராவணனுடைய முயற்சி தான்.
Because we don't need all these things.
ஏன்னா நமக்கு இது எல்லாமே எதுவுமே தேவையே கிடையாது.
Bhagavan has already given us the method by which we can live, we can get food, clothing and shelter.
பகவான் ஏற்கனவே நமக்கு ஒரு வழிமுறையை கொடுத்திருக்கிறார். அந்த வழிமுறை மூலமா நம்ம எளிமையா வாழ்ந்து நம்மளுடைய உணவு உடை இருப்பிடம் எல்லாமே ஒழுங்கா கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை அவரே அமைச்சு கொடுத்திருக்கிறார்.
We can live very comfortably without traffic jams and pollution and all these kinds of things.
இந்த நெருக்கடி traffic jam.
Traffic jam in Tamil is traffic jam. And I'm very good at Tamil. Jam, you don't say jam?
Yeah.
Yeah, in Hindi, Bengali, every language you say. Bahut bada jam hai.
போக்குவரத்து நெரிசல் இல்ல மாசு சுத்தி இருக்கக்கூடிய இடமெல்லாம் மாசடைஞ்சு இருக்கிறது, இந்த மாதிரி சூழ்நிலைகளுக்கு எல்லாம் அப்பாற்பட்டு நம்ம வசிக்க முடியும்.
But we think we have invented a better way than Bhagavan. We are more advanced. So they're living with all their modern social problems and very insecure society and thinking we're very advanced.
இப்ப நவீன காலத்துல இருக்கக்கூடிய சமுதாய பிரச்சனைகள் பலத்துக்கும் மத்தியில நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நாங்க வந்து ரொம்ப முன்னேறிய நிலையில இருக்கிறோம்.
I saw in Japan they have such maybe the most organized industrialized country in the world.
நான் ஜப்பான்ல பாத்திருக்கேன், உண்மையில சொல்லணும் அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் விட தொழில்நுட்ப ரீதியில மிகவும் ஒரு முறையான ரீதியில ஒழுக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சமுதாயமா ஜப்பான் திகழுது.
And they means people must be very intelligent making so many different technological items.
அப்படினா என்ன அர்த்தம், அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே புத்திசாலிகளா தான் இருக்கணும், ஏன்னா அவங்க நிறைய தொழில்நுட்ப வசதிகளை மேம்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க.
And there's this famous bullet train which goes at average speed 160 kilometers an hour.
அதுல ஒரு ரொம்ப பிரபலமான புல்லட் ட்ரெயின் இருக்கு, அது வந்து 160 கிலோமீட்டருக்கு ஒரு மணி நேரத்துக்கு போகக்கூடியது, மிகவும் வேகமா போகும்.
So I was on this பிரபலமான bullet train with all these, it goes so fast and it's so quiet and it's all air conditioned.
அது ரொம்ப வேகமா போகுது, அதுவும் இல்லாம சப்தமே இல்லாம போகுது, எல்லாமே வந்து குளிர் சாதன வசதியோட இருக்குது.
And many people on the train were reading.
அதே
மாதிரி
அறிவையும்
புத்தியையும்
அதிகப்படுத்திக்கிறாங்க. $5 கொடுத்து ஒரு கார்ட்டூன் புக் புத்தகம் வாங்குவாங்க, வாங்கி அதை படிப்பாங்க, அதுக்கப்புறம் அதை தூக்கி போட்டுருவாங்க.
You have all these pictures of like, you know, something like Spider-Man and someone picking up a skyscraper, some big monster picking up a skyscraper and eating it and all ridiculous things.
அங்க பாத்தீங்க அப்படின்னா விதவிதமான படங்கள் இருக்கும், ஒரு ஸ்பைடர்மேனோட படம் இருக்கும், இல்ல ஒரு வித்தியாசமான ஒரு மனுஷன் ஒரு பெரிய கட்டடத்தை எடுத்து சாப்பிடுற மாதிரி, இது மாதிரி சம்பந்தமே இல்லாத படங்கள்லாம் அதுல இருக்கும்.
Completely nonsense. So this is the one of the chief hobbies in Japan is reading cartoon books.
கார்ட்டூன் புத்தகங்களை படிக்கிறது அப்படிங்கிறது ஜப்பான்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான பழக்க வழக்கங்கள்ல ஒன்னா இருக்கு.
Very intelligent in increasing technology.
அவங்க இப்ப தொழில்நுட்பத்தை அதிகப்படுத்துறதுல ரொம்ப புத்திசாலிகளா இருக்கிறாங்க.
But no higher intelligence whatsoever.
ஆனா கொஞ்சம் கூட எந்த அளவுலயும் கொஞ்சம் கூட ஒரு உயர்ந்த புத்தியே கிடையாது.
So this is a modern society.
இதுதான் நவீன சமுதாயமா இருக்கு.
600 TV channels.
600 TV சேனல்கள் இருக்கு.
All nonsense.
எல்லாமே அபத்தம்தான்.
Oh, you may think, well, we're watching Discovery Channel. That's very educational.
நீங்க நினைக்கலாம், நாங்க வந்து டிஸ்கவரி சேனல் பாக்குறோம், இது ரொம்ப புத்தி கொடுக்கக்கூடியதா இருக்கும், கல்வியை கொடுக்கக்கூடியதா இருக்கும்.
But do you really need to understand, to learn about some different kinds of rodents crawling around in Antarctica?
ana unmaiye ungalku antarctica la theriyakudiya edavadhu or praniya pathi therinjikonum edavadhu avasiyam iruka?
And other such things that they show on Discovery Channel,
adillava Discovery Channel la kaamikkudiya vera edavadhu vishayangala therinjikonumgra avasiyam ungalku idhila edavadhu iruka?
It's a sign of unintelligence to take interest in such things.
நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மும்மரத்தை காமிக்கிறதுங்கிறது நம்ம புத்திசாலிகளா இல்ல அப்படிங்கறத காட்டக்கூடிய ஒரு தெளிவா காட்டக்கூடிய விஷயம்.
So real intelligence begins with understanding that human life is meant for a higher purpose.
உண்மையான புத்திசாலித்தனம் என்ன அப்படின்னா இந்த மனித வாழ்க்கையானது உயர்ந்த காரணத்துக்காக உரியது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது ஆரம்பிக்கும்.
And that higher purpose can be understood by reading Bhagavad Gita as it is.
அந்த உயர்ந்த தன்மை எப்படி புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா பகவத் கீதையை உண்மையுள்ள படிக்கிறது மூலமா.
We have to read Bhagavad Gita as it is.
நாம பகவத் கீதையை உண்மையுள்ள படிச்சே ஆகணும்.
There are so many different editions of Bhagavad Gita.
பகவத் கீதைக்கு பலவிதமான வியாக்கியானங்கள் இருக்கு.
And with the exceptions of Bhagavad Gita as it is and Ramanujacharya's and Madhvacharya's commentary, a few bona fide editions, They are all Bhagavad Gita as it isn't.
Bhagavad Gita Umayurvil, Adilama Ramanujacharya, Madhvacharya, Matrum Bhutra Acharya Elia, Mega Kamyana Bhagavad Gita Tavira, with the Yellame on the Bhagavad Gita Poyurvil.
So by reading editions of Bhagavad Gita by non-devotees, we will not understand Bhagavad Gita, we will become more in illusion. So if you don't have this Bhagavad Gita in your home, then you must be a fool. Everyone in this material world is foolish. The only way to come out of this foolishness is to understand Bhagavad Gita as it is. So our devotees are going door to door distributing Bhagavad Gita as it is. And most people say, well, we already have Bhagavad Gita in our home. You'll find most Hindu homes there's Bhagavad Gita. But no one ever reads it. It's difficult to find even one Hindu in 100 who knows even one verse from Bhagavad Gita. Sometimes you find someone and they say very proudly, Yada Yada Hi Dharmasya Glane Bha, as if, and it's the only verse they know, but they're very proud. You see. I see. So very pathetic state of Hindu culture. Very pathetic state of Hindu culture. Pathetic means, in this context, it means miserable, fallen down. So people in India are trying to make India a superpower. We are also trying to make India a superpower. By spiritual knowledge. The idea of being a superpower is in itself demoniac. We shall be more powerful with bombs and weapons and we shall dominate others. This is a demoniac
idea.
But really India should be a superpower in the most positive way by distributing this knowledge of Bhagavad Gita as it is to the whole world. So don't think that this singing and dancing is something simply sentimental. We have a very grave mission to spread the message of Bhagavad Gita and save people from their misguided way of life. Hare Krishna. So, who doesn't have an edition of Bhagavad Gita in their home?
As it is.
Everyone has. Don't have? You don't have. Really? Immediately, whoever doesn't have. So make sure we have the. Where's the book table outside? So make sure you get an edition of Bhagavad Gita. Otherwise, your life is spoiled. Any question? I said that Lord Krishna, it is said. What do you mean it is said? Who said? Now, wait a minute, who said? Hmm? Vishnu, Ram, Krishna, one and the same equal. Power of the name is different. Well, Krishna, Ram, Vishnu, Narayan, all the different forms of Vishnu. Say the question in Tamil first of all.
அவருடைய கேள்வி என்ன அப்படின்னா விஷ்ணு நாராயணர் ராமர் எல்லாருமே சமமானவர்கள் தான் சொல்றோம். ஆனா அதே சமயத்துல ஏன் கிருஷ்ணருடைய நாமம் மட்டும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படின்னு கேக்குறேன்.
கிருஷ்ண, ராம், நாராயண, கோலம, மத்ஸ்ய, these are all Vishnu type of forms. They are all the same supreme personality of Godhead.
Krishna, Narayana, Varaha, Kurma, Narsingar, இவங்க எல்லாருமே விஷ்ணு தத்துவங்கள் தான். அவங்க எல்லாமே அதே பரம புருஷர் தான்.
But Shiva is not Vishnu.
ஆனா சிவன் வந்து விஷ்ணு கிடையாது.
Kali is not Vishnu.
காலி வந்து விஷ்ணு கிடையாது.
Vayu is not Vishnu.
வாயு வந்து விஷ்ணு கிடையாது.
So these forms are they are all the same personality of Godhead, but the Lord manifests different leelas and different functions through different forms.
இந்த பகவான் பகவான் இத்தகைய பல்வேறு ரூபங்கள் இருந்தாலும் அது எல்லா ரூபமுமே ஒரே சக்தி வாய்ந்தவர்கள் தான். ஆனா அதே சமயத்துல பல்வேறு ரூபம் எடுக்கும் போது பகவான் பல்வேறு தரப்பட்ட குணங்களை கொண்ட லீலைகளை வெளிப்படுத்துறார்.
And our Gaudiya Vaishnava Acharyas have analyzed that Krishna, among all the different forms of the Lord, he manifests the full sweetness, which is the most important quality.
ஆனா நம்மளுடைய கௌடிய வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் அலசி ஆராய்ந்திருக்கிறது என்ன அப்படின்னா, பல பல்வேறு அவதாரங்களுக்கு மத்தியில கிருஷ்ணர் வந்து
மாதுரிய
பாவத்தை முழுமையா அவர் தான்
மாதுரிய மாதுரி ஸ்வீட்னஸ்
ஒரு இனிமையான ஒரு குணத்தை கிருஷ்ணர் முழுமையா காமிக்கிறார்.
So when we say that Krishna's name is more powerful, we tend to think of power in terms of just like, you know, like 40 watt bulb, 60 watt bulb, 200 watt bulb or something.
கிருஷ்ணரோட நாமம் சக்தி வாய்ந்ததா? ஆனா நம்ம சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லும்போது பெரும்பாலும் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம இப்ப பாக்குற மாதிரி 40 வாட் பல்ப், 60 வாட் பல்புன்னு பாக்குற மாதிரி ஒரு சக்தி வாய்ந்தது, அப்படிப்பட்ட ஒரு சக்தியா நம்ம நினைச்சுக்கிறோம்.
Oh, weight lifting competition, how many kilos you can lift up.
இல்ல எடை தூக்கக்கூடிய பளு தூக்கக்கூடிய போட்டியில எத்தனை கிலோ நம்மளால தூக்க முடியுது.
But when we say that the name of Krishna is the most powerful, it should be understood that because Krishna is the full manifestation of sweetness, then the name of Krishna that more fully manifest the sweetness, which is the most pleasing feature of the Lord, and that awakens appreciation of the sweetness of the Lord in us more than in other names of the Lord.
அதனால நம்ம கிருஷ்ணருடைய நாமம் உயர்ந்தது அப்படின்னு சொல்லும் போது அதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, கிருஷ்ணர் அந்த இனிமையான தன்மையை முழுமையா கொண்டிருக்க காரணத்தினால கிருஷ்ணருடைய நாமத்துல அந்த இனிமை முழுமையா இருக்கு. கிருஷ்ணருடைய நாமத்துல இனிமை முழுமையா இருக்கிறதுனால பகவானுடைய குணங்கள்லயே மிகவும் முக்கியமான அந்த இனிமையான குணத்தை நமக்குள்ளார நம்ம வளர்த்துக்கிறதுக்கு, அதுல பற்றுதல் வளர்த்துக்கிறதுக்கு நமக்கு இந்த கிருஷ்ணருடைய நாமம் நமக்கு உதவும்.
To materialistic people, Bhagavan is introduced as the most powerful, Sarva Shaktiman.
பௌதிகவாதிகளுக்கு பகவானவர் சர்வசக்திமானா வெளியில அறிமுகப்படுத்தப்படுறார்.
Because the materialistic people tend to think in terms of power and position and how much you can dominate others.
ஏன்னா பௌதிகவாதிகள் ஒருத்தருடைய நிலையை வந்து அவங்க எவ்வளவு சக்தி பெற்று இருக்காங்க, அவங்களுடைய நிலை என்ன, அவங்க எந்த அளவுக்கு மற்றவங்களை கட்டுப்படுத்துறாங்க அப்படிங்கறத வச்சு ஒருத்தருடைய சூழ்நிலையை மதிப்பிடுறாங்க.
But those who are actually on the platform of love of God, they are not so much interested in how powerful the Lord is, they are more interested in his sweetness and transcendental qualities.
ஆனா மிக உயர்ந்த நிலையில இருக்கக்கூடியவங்க பகவான் எவ்வளவு சக்தி வாய்ந்தவர் அப்படிங்கறத வச்சு அவரை மதிப்பிடுறது இல்ல, அவர் தன்னுடைய திவ்யமான குணங்கள்ல எந்த அளவுக்கு இனிமையை கொண்டிருக்கிறார் அப்படிங்கறத வச்சு அவரை பாக்குறாங்க.
Hare Krishna. Do you want to say about my books also?
இங்க மகாராஜ் எழுதின பல புஸ்தகங்கள் இங்க பார்வைக்காக இருக்கு. மகாராஜ் நிறைய புஸ்தகங்கள் எழுதியிருக்கார். அதுல பல புஸ்தகங்கள் ஆங்கிலத்துல இருக்கு. இப்போதைக்கு இரண்டு புத்தகங்கள் தமிழ்ல இருக்கு.
You can say we turn out Chaitanya Mahaprabhu. So we can
Maharaj Chaitanya Mahaprabhu pathi solirundar and Chaitanya Mahaprabhu pathi Maharaj oru pustakam ezhudirukkar and pustakam Tamil la irukku adhey bhaktargal vaangi payanbarra.